कदा वा कैलासे कनकमणिसौधे सह गणैः वसन् शम्भोरग्रे स्फुटघटित मूर्धाञ्जलिपुटः विभो साम्भस्वामिन् परमशिव पाहीति निगदन् विधातॄणां कल्पान् क्षणमिव विनेष्यामि सुखतः स्तवैः ब्रह्मादीनां जय जय वचोभिर्नियमिनां गणानां केलीभिः मङ्गलमोक्षस्य ककुदी स्थितं नीलग्रीवं त्रिनयनं उमाश्लिष्टवपुषं कदा त्वां पश्येयं करधृतमृगं खण्डपरशुम्। 24-25 ஸ்லோகங்கள். 24வது ஸ்லோகம் போன கிளாஸ்ல பார்த்தோம். அதுல காலத்தினுடைய ஒரு மகிமையே சொல்லியிருக்க. காலம்னா நம்ம டைம்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம், அது அகண்ட காலம். நமக்கு தெரிஞ்சது கண்ட காலம். கண்ட காலம்னா தினங்களாகவும் மணிகளாகவும் நிமிஷங்களாகவும் பிரிஞ்சதான காலம். இந்த காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் பரமேஸ்வரன், ஆகையால் அவருக்கு காலகாலம்னு பேரு. காலத்தை அளவிட்டு நமக்கு கொடுக்கிற இத்தனை நாள் இந்த ஊர்ல வாழணும் அப்படின்ட்டு பிராரப்த கர்மானுசாரமாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் இத்தனை நாள் தான் வாழணும் அப்படின்னு. அத யாராலையும் மாத்திக்க முடியாது. அந்த சமயமானது கர்மாவனால அது நின்று போறது. அப்படிப்பட்டதான அந்த காலத்தை ஜெயிச்சவர், காலத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறவர் காலகாலனான பரமேஸ்வரன். மார்க்கண்டேய லீலையில இந்த காலகாலனா இருக்கும் தன்மையை நமக்கு காட்டியிருக்க. அப்படிப்பட்டதான காலமானது அது க்ஷணமாக ஆக்கிக்கொள்ளணும். எத்தனை நாளா இருந்தாலும் அத்தனை தீர்க்கமான காலத்தையும் ஒரு க்ஷணமாக ஆக்கிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அதுக்கு வழி என்ன? கதாவா கைலாசே கனகமணி சௌதே சகணை. அந்த கைலாச பர்வதம் கில ஆசா, அதனால கீலாசான்னு பேர். ரொம்ப நாளும் அங்க இருக்காராம் பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் இங்க எல்லாம் இருக்காரோ இல்லையோ, அதனால அதுக்கு கீழ ஆசா, ஆசை கீழே இருந்தாரோ இல்லையோ, அதனால கீலாசம்னு ஆச்சு. கீலாசமே கைலாசம் ஆச்சு. ஸோ கைலாசம்ங்கிற பதத்துக்கு ஏன்னா வெகு நாட்களாக அங்கே இருந்துட்டு இருக்காரா, பர்மனன்ட் ரெசிடென்ஸ் அவருக்கு. எப்பாவது வேணும்னா அவருடைய சொரூபம் அப்படி போகும், ஆனால் அவர் மட்டும் அங்கே இருந்துட்டு இருக்கார். அப்படி அந்த கைலாச பர்வத்தில் கைலாசே கனகமணி சௌதே, தங்கத்தினாலையும் மணிகள்னாலையும் செயற்பட்டதான இழைக்கப்பட்டதான உபரிக்க கமணி சௌதே சகணைஹி, அவர் மட்டுமா இருந்துட்டு இருக்கார். நந்தீஸ்வரன், சண்டீஸ்வரன், பிருங்கி மதுரை மகர்ஷிகள்லாம் அவரோட இருக்க. சகணைஹி வசன் சம்போ அக்ரே, அந்த பரமேஸ்வருக்கு முன்னால் நின்று பரமேஸ்வரனை எப்பொழுதுமே பார்த்து கொண்டு இருக்கணும். ஏதோ நம்ம இங்க இருக்கோம் அப்ப போனோம்னு இல்ல, எப்பொழுதும் பரமேஸ்வர தரிசனம் இருந்துட்டே இருக்கணும். சம்போ அக்ரே ஸ்புட கட்டித மூர்த்தாஞ்சலி புட்டா, தலையில சிரம் கூப்பி ரெண்டு கைகளையும் கூப்பிண்டு அம்பஞ்சலி போட்டு விபோ சாம்ப சுவாமின்னு பரமசிவ பாகி திணிகதன். ஹே சாம்பா, அம்பாளோடு கூடியிருக்காரா, அதனால இருக்க சாம்பன்னு பேர். சர்வதா சர்வகாலமும் அம்பாளை விட்டு ஒரு கணமும் இருக்க மாட்டார். அப்படிப்பட்டதான சாம்ப சுவாமின்னு உலகத்துக்கெல்லாம் சுவாமி, பிதாசி லோகஸ்ய சராசரஸ்யா, உலகத்துக்கிற எல்லோரையும் பிதேவ புத்திரான் ரக்ஷஸ்வனஹாங்கிறது உபநிஷத். அப்பா எப்படி குழந்தைகளை அன்போடு அரவணைச்சு காப்பாத்துட்டு அவளுக்கு முன்னுக்கு வராரோ, ஒன்றுக்கு வரும்படி பண்றாரோ, அதே போல எங்களை காப்பாறோங்கிறது. அப்படி சுவாமின்னு க்ஷணமிவ பரமசிவ பாகி, பரமமங்கள ஸ்வரூபமா இருக்கக்கூடியதாக தாங்கள் எங்களை காப்பாத்துங்கோ. பாகி தின்னிகதன்னு அதை சொல்லிக்கொண்டே விதாத்ருணாம் கல்பான, பரமேஸ்வரனுடைய கல்பங்கள், பிரம்மதேவருடைய கல்பங்கள். நமக்கு 480,000 வருஷங்கள் ஒரு கல்பம், ஒரு கலியும் அதுக்கு 2 மடங்கு மேல இருக்கக்கூடியதான திரேதாயுகம், துவாபர திரேதாயுகம், அதுக்கு 2 மடங்கு துவாபர யுகம், அதுக்கு ரெண்டு மடங்கு கிருத யுகம். இப்படி வருஷங்கள் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு யுகத்துக்கு நடுவுல ஒரு 400,000 வருஷம் இன்டர்மிட்டன்ட் பீரியட் பிரளயம். ஸோ இப்ப என்ன ஆச்சு, இத்தனை லட்சங்கள் வருஷங்கள் ஆச்சுன்னா அது ஒரு ஆவர்த்தம். அது போல நீங்க 28வது ஆவர்த்தத்துல இருக்கு. அஷ்டாவிம்சதி தமே கலியுகே என்பாரு. 28வது கலியுகத்துல நாம் இருந்துட்டு இருக்கோமா, இன்னும் 72 கலியுகங்கள் ஆகணும். அப்பதான் மகாப்பிரளயம் ஏற்படும். ஒரு ஒரு இது பிரம்மதேவருடைய ஒரு சமயம் பூர்த்தியாகும். அப்படி இருக்கக்கூடியதான அந்த சந்தர்ப்பத்தில் அத்தனை சமயத்தை ஒரு க்ஷணம் மாதிரி முடிச்சு விடுவேன். எதுக்கு, பரமேஸ்வரன் எதிர்க்க இருக்கும் பொழுது அவரை இந்த நாமாக்களை நான் முடிப்பேனேங்கிறார். விபோ சர்வஸ்வாமின் பரமசிவ பாகி திணிகதன்னு உறக்க சொல்லிக் கொண்டே விதாத்திருடாம் கல்பான் க்ஷணமிவ வினேஷ்யாமி சுகதா ஆனந்தமாக கிடப்பேன். காலம் இருக்க இந்த காலமானது நமக்கு போகிறது தெரியப்படாது. அதான் ஆனந்தத்துக்கு லட்சணம். நம்ம ஆனந்தமா இருக்கோம்னு சொன்னா காலம் போனது தெரியாது. ரொம்ப நேரம் மறந்து, நம்மளை மறந்து, வீட்டை மறந்து, கவலையை மறந்து அந்த பகவன் நாமாவை கேட்டுட்டு இருக்கோமேனு ஒரு திருப்தி, ஒரு ஆனந்தம் வந்ததையானால் அதான் ஒரு ஆனந்தம். அவ்வளவு சீக்கிரம் ஆயிடுத்து அப்படின்னு நினைச்சோம்னா நிஜமாக இன்வால்வ் ஆயிருக்கள். அந்த பரமேஸ்வர அனுகிரகம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். என்னமோ சொன்னதையே சொல்லிட்டு இருக்கார், போர் அடிக்கிறது, வேற வழி இல்லை, வெளியில மழை பெய்யறது, போகவும் முடியாது, இப்படியும் நினைச்சேன்னு பார்த்தேன்னா அது நிஜமா சிரமமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ விவகாரம் என்ன, இந்த காலமானது வெகு சீக்கிரமாக போறது என குறிக்கிறதான காலமானது என்னத்தை குறிக்கிறது, நம்ம மனசனுடைய நிலையை குறிக்கிறது. இது 1 மணி 2 மணி நேரம் சொல்லிட்டு இருக்கேள், இவ்வளவு தீர்க்கமாக இருக்கக்கூடியதான பிரம்மதேவருடைய கல்பம் இருக்க அந்த கல்பத்தையும் ஒரு கடமா முடிச்சு விடுவேன். ஏன்னா அவ்வளவு ஆனந்தம் இருக்கு, அந்த பரமேஸ்வர தர்சனத்தினால் அவ்வளவு ஆனந்தம் இருக்கு. அது எப்பொழுது எனக்கு கிடைக்கும்? இப்ப சாதாரணமாக மனுஷாளுக்கு முக்தின்னு சொல்றா. அந்த முக்தியானது மேல போய் ஒரு ஸ்லோகத்தை போற, சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம், சாயுஜ்யம் இப்படின்னு 4 விதமான முக்திய சொல்ல போற. அந்த லோகத்துல இருக்கிறதுன்னா என்ன விசேஷம்னா, நமக்கு இது போல குடுங்கள்லாம் இல்லை, கவலை இருக்காது. ஆத்துக்கு வந்தா காலமே ஜலம் வரதோ இல்லையோ, குழை திறந்தா கரண்ட கட் ஆயிடுமோ, எத்தனை கவலைப்பட்டு இருக்கா பாருங்க மனுஷர்களுக்கு. அவை எல்லாம் இல்லாமல் எல்லாமே வசதியாக இருக்கக்கூடியதான ஒரு லோகத்துல நாம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி சாலோக்கியம். சாமீபியம், ஏதோ ஒரு லோகத்துல இருக்கான்ல பரமேஸ்வரனுக்கு ரொம்ப கிட்ட இருந்தால், கிட்ட இருந்தா சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது. அதை விட பரமேஸ்வரனுக்கு என்ன உருவமோ அதே உருவமோ உங்களுக்கு கிடைக்கும், அது சாரூபியம். அப்ப என்ன அர்த்தம், இன்னும் சில பெனிஃபிட்ஸ் உண்டு. அதுக்கப்புறம் சாயுஜ்யம், பரமேஸ்வரனோட ஒன்னு ஆயிடுறதுங்கிறது சாயுஜ்யம். அந்த சாயுஜ்ய முக்தியை தான் முக்தின்னு சொல்ற வேதாந்திகள். சுத்த பிரம்ம வடிவமாக ஆயிடுறது, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு உருவத்தை எடுத்துக்கொள்றது இல்லை அப்படி. அந்த சாயுஜ்ய முக்தியை தவிர மீதி முக்திகள் இருக்கு, ஆலோக்கியம், சாரூபியம், சாமீபியம் எனக்கூடியதான முக்திகள் எல்லாம் இவைகள் திரும்பி வரலாம். அந்த சில ஸ்பெசிஃபைடு பீரியட் தகுந்ததான இத்தனை வருஷங்கள், இத்தனை யுகங்கள் அங்கே இருந்து மறுபடியும் அங்கிருந்து திரும்பி வர்றது அப்படின்னு ஒரு சொரூபம் வச்சுட்டு இருக்கா. ஆனா அங்கேயும் போனவா, அந்த லோகத்துக்கு போனவா வேதாந்த சிந்தையோட இருந்தவாளா இருந்தால் அங்கே வேதாந்தத்தை வாசிச்சு அங்கிருந்து அப்படியே முக்தி அடை. எல்லாரும் திரும்பி வர்றது இல்லை, சில பேர் திரும்பி வர்றா, சில பேர் திரும்பி வர்றது. யாருக்கு இந்த லோகத்துல வேதாந்த வாசனை இருக்கோ, யாரு உபாசனாதிகள் எல்லாம் பண்ணி போயிருக்காளோ அவ கிரம முக்திய அடையிற. இப்படி 4 விதமான முக்தியை சொன்னேன். அந்த ஞானம் வந்து மோட்சம் அடைஞ்சவாளுடைய சாயுஜ்ய முக்தி அப்படி இருக்கட்டும், மற்றவர்களுக்கெல்லாம் இருக்க பார்த்தேல அவளுக்கு அங்கே போர் அடிக்குமே சார்னு சொல்லாதீங்க. அவளுக்கு அத்தசங்கள் இருந்தாலும் அத்தனை யுகங்கள் இருந்தாலும் சரி அந்த ஆனந்த தாண்டவமா இருந்துட்டு இருப்பா. அதை சொல்றதுக்காகத்தான் இங்க விசேஷமாக சொல்றது கல்பானு கணமிவ வினேஷ்யாமி சுகதா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல காலத்தை ஜெயிக்க வேண்டியதான ஒரு ஸ்வரூபத்தை நமக்கு சொன்னார். அடுத்தது ஸ்தவைர் பிரம்மாதீனாம் ஜய ஜயவதோபிர்நியமினாம் கணானாம் கேளீபிஹி மதகல மகோட்சஸ்ய ககுதி ஸ்திதம் நீலக்ரீவம் த்ரிணயனம் உஸ்லிஷ்ட வபுஷம் கதா த்வாம் பஸ்யேயம் கரதிருத மிருகம் கண்டபரசும். இங்க கதான்னு ஆரம்பிச்சிருக்க, இது முன் ஸ்லோகத்துல. இங்க நாலாம் பாதத்துல கதான்னு ஆரம்பிச்சிருக்க, அது கொஞ்சம் பார்த்துக்கணும். எப்பொழுது உங்களை பார்ப்பேன், எப்படி அந்த கைலாசபுரத்துல ஜனங்கள்லாம் எப்படி பரமேஸ்வரனை போட்டுன்னு இருக்கலாம். ஸ்தவைர் பிரம்மாதீனாம் பிரம்மதேவர் என்ன மற்றவர்கள் அத்தனை தேவதைகளும் பரமேஸ்வரனை வணங்கிட்டு இருக்க, வெறுமனை ஏதோ நமஸ்காரம் பண்றதுல அவரை போற்றி கொண்டு இருக்க, அவருடைய லீலைகள் 96 அத்தனை லீலைகளும் சொல்லிட்டு இருக்க. அந்த சிவபுராணத்துல பரமேஸ்வரன் பண்ணிதான அனிதர சாதாரணமான ஒரு லீலைகளை சொல்லிட்டு இருக்க, அதை பாடிட்டு இருக்க. ஜய ஜய வசோ நியமினாம் நியமிகள் புலனை அடக்கினவர்கள் அவெல்லாம் ஜெய ஜயான தானம் பண்ணிட்டு இருக்க. ஏன்னா நமக்கு ஆனந்தம் ஜெய ஜெய அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால அந்த ஆனந்தத்தை முடியாததுக்கு காரணம் என்ன, புலன்களை நாம் அடக்க முடியல. எது பார்க்க வேண்டாம் நினைக்கிறோமோ அது பார்க்கிறது, நம்ம காதல இது வர வேண்டாம் நினைச்சோம்னா அதெல்லாம் யாரோ கொண்டு வந்து சொல்றோம். நம்ம வேண்டாம்னு நினைச்சாலே அப்படியாரு, டிவி பார்க்க வேண்டாம் நினைச்சா பேரன் டிவி வைக்கிறோம், அது காதல கண்ணில் விழறது. என்ன பண்றது, நீங்க ஜபம் பண்றதா இருந்தா உங்க மனசை பறிக்கிறதுக்காக 1000 ப்ராப்ளம் வீட்டில் இருக்கு. இப்படி யாராவது வந்து உட்கார்றா, ஏன் வந்து வந்தவாளை பேசாம இருக்க முடியுமா, பேசிட்டு இருக்கு, பேசினா சமயம் இல்லை. இப்படிப்பட்டதான துன்பங்கள் மனுஷனுக்கு வந்துட்டே இருக்கு. இதுக்கு காரணம் என்ன, புலநடக்கம் இல்லை. இவனால நிச்சயமாக அது பண்ண முடியல, ஆனா புலநடக்கம் அடைஞ்சதான மகர்ஷிகள்லாம் கைலாச லோகத்துக்கு வந்து அவ என்ன பண்றா, ஜய ஜய வசோபிஹி சர்வதா சர்வகாலமும் பரமேஸ்வரன் ஜெய ஜெய துவானம் பண்ணிட்டு ஆனந்தமா இருந்துட்டு இருக்க. கணானாம் கேளீபிஹி இது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய ருத்ர கணங்களும் பிரேத பிசாச கணங்களும் அது என்ன பண்றிருக்க, ஆனந்தமாக தாண்டவ பண்ணிட்டு இருக்கான். இது கிடைக்குமா, சந்தோஷம் இருக்கலாம், தன்னை மறந்ததான ஒரு சந்தோஷம். நமக்கும் அப்பப்ப சின்ன சின்ன இன்பங்கள் சந்தோஷங்களும் வருது, ஆனா என்ன நம்மளை மறக்கல, தன்னை மறந்து அந்த ஆனந்த நிலையிலேயே இருக்கிறதுங்கிறது அந்த கணங்களுக்கு இருக்கான். அந்த பரமேஸ்வர கணங்கள் இருக்க பூத பிரேத கணங்களுக்கெல்லாம் அது ஆனந்தமா பரமேஸ்வரனை பார்த்து ஆனந்தமா திருப்தி அடைஞ்சு ஆத்மா ராமஹா ஆத்மரதி ஆத்ம கிரீடா ஆத்மன்யே வித சந்தோஷ்டா அப்படி இருக்கான். அது பார்க்கணும், அது ஒரு ஆனந்தம்ங்கிறது செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்பட இந்த ஜென்மாவில் பண்ண வேண்டியது அடைஞ்சாச்சு, அடைய வேண்டியது அடைஞ்சாச்சு. நைவ தஸ்ய கிருதே நார்த்தா நா கிருதே நேஹ கஷ்டனா, இந்த எண்ணம் நமக்கு வந்திருக்கா கொஞ்சம் பார்ப்போமே. நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, யாருக்காவது வருதோ இன்னைக்கு காலமே இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு நினைச்சுண்டு அதையெல்லாம் பண்ணினாலே ஒரு திருப்தி. அப்பட இன்னைக்கு காலமே எது பண்ணணும் நினைச்சா பண்ணி முடிச்சாச்சு அப்படிங்கிறது. அதெல்லாம் அதனாலதான் பிளான் பண்ணலன்ட்டு சார், இது பிளான் பண்ணி அது நடக்காம அதுக்கு வேற ஒரு கவலைப்பட்டு ஏன் சார் ரொம்ப பிளானே பண்ண வேண்டான்ட்டார். ஆனா வஸ்துதா நாம் இது பண்ணணும்னு நினைச்சு அதுல ஒரு 90% பண்ணினாலே மனக்கு ஒரு சந்தோஷம், ஓஹோ ஓரளவுக்கு பண்ணினோம். அதே போல இவாளுக்கு எப்படின்னா, பிறவிய பிறவி எழுத்ததுக்கு பலனை அடைஞ்சாச்சு. பிறவி எடுத்ததுக்கு பலன் என்ன, பரமேஸ்வர அனுகிரகத்தை அறிதல். அது ஒண்ணுத்தான் இவன் அவசியம் பண்ண வேண்டியது. மீதி எல்லாம் இருக்க பார்த்தா ஏதோ நடந்துட்டு இருக்க, நிறைய சம்பாதிச்சிருக்கோம் காசு, நிறைய பதார்த்தங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், யாராருக்கோ சகாயம் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ நல்ல பெரிய பொருஷன் சம்பாதிச்சாச்சு, அது பண்ணியாச்சு இது பண்ணியாச்சு. ஆனாலும் நாம் எது பண்ணணுமோ எதற்காக இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டதோ அதை பண்ணினோமா அப்படின்னு யோஜனை பண்ணிட்டுதான்னா அது பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். எது பண்ணணும் நீங்க உங்களை நீங்க அறியணும். நம்ம ஆத்மஸ்வரூபம் இன்னது என்று அறிந்து கொள்ளணும். அது அறிந்தோமையானால் மறுபிறவி கிடையாது, இனிமேல் எந்த பிறவியும் கிடையாது. ஆனந்தமான ஒரு நிலையில எப்பொழுதும் சாஸ்வதமாக இருக்கலாம், ஆனா அதை அடையிறது கஷ்டமா இருக்கு. நைவ தஸ்ய கிருதே நார்த்தா நா கிருதே நேஹ கஷ்டனா, இனிமேல யாரையும் எதிர்பாராத நிலைய அவன் அடைகிறானா, கஷ்டிதர்த்தம் யபாஸ்ரயா அப்படின்னு அந்நிலை. அதை அடைஞ்சு விட்டான்னு வச்சுங்களேன், அவர் எப்படி இருப்பா? அதான் நியமினாம் ஜயத்வானாது கணா நாம் கேளீவி. இன்னும் அந்த சரீரம் இருந்துட்டு இருக்க அவளுக்கு, அந்த சரீரம் இருக்கும் பொழுது அந்த சரீரத்துல கூத்தாண்டே இருக்கா, ஆனந்த தாண்டவத்தை ஆழ்ந்துட்டே இருக்கா. ஒரு க்ஷணமும் நாம் இது பண்ணணுமே அது பண்ணணுமே எனக்குடையதான எண்ணம் இது பண்ணணும்ங்கிற மிச்சம் இல்லாதான ஒரு நிலையில ஆனந்தமாக ஆழ்ந்து இருக்கா. கடா நாம் கேளீவி. இப்படியே அந்த ஊர் அந்த பரிசர் சந்தோஷமா இருப்பா. நடுவில் நாம் இருந்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷம், அது பார்க்கணும். நமக்கு எங்க பார்த்தாலும் நம்ம சுத்தி இருக்கிறவா என்னன்னு அவளும் என் மூக்கால் அழுதுண்டே இருக்கா. எப்படி இருக்குன்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் ஆரம்பிச்சப்படுறான். ரொம்ப கட்டமா இருக்கு. ஒவ்வொருத்தருடைய கவலையை கேட்டா வருத்தமாகத்தான் இருக்க. மீதி என்ன வேண்டாம், உடம்பே சரியா இல்லைங்கிறான். எழுந்துண்டா தலை சுத்துறது அப்படிங்கிறான். கேட்டா சயாட்டிக் ப்ராப்ளம், என்ன பண்றது? தலை சுத்துறது, நேரா உட்கார முடியல, ஒரு காரியமும் பண்ண முடியலன்னு எவ்வளவு கட்டம் வாழ்க்கையில பாருங்க. அதே விதமாக எழுந்து ஓட முடியல, கால் வலி கை வலின்னு சொன்னா ரொம்ப சிரமமா இல்லையோ? ஏதோ வயசான பிறகு வந்தா பரவாயில்ல, வயசான பிறகு வந்தாலும் அவ சொல்றப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொருத்தர் மேல டிபெண்ட் பண்ண வேண்டி இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம பாட்டுக்கு நம்ம போனோமா, கடைக்கு போனோமா, வேண்டியது பார்த்தோமா, வாங்கிட்டு வந்தோமா அப்படிங்கிற நிலை இல்லாம எப்பொழுதுமே இன்னொருத்தர் மேல நம்ம டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு கஷ்டமோ இல்லையோ? இது முதல்ல சீரக்கமான ஒரு கஷ்டம். அதற்கு பிறகு அக்கம் பக்கத்துல இருக்கிறவா அவளுக்கும் கஷ்டம் இருக்கு, நமக்கும் கஷ்டம் இருக்கு. ஆனா நீங்க சந்தோஷமா இருந்தா வயசரிசல் படுற, நீங்க கஷ்டமா இருந்தா கஷ்டப்பட்டுன்றது என்ன, இவ்வளவுதானா இன்னும் வேணும் இவருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்றது பாருங்க. இது போல ஒரு சூழ்நிலை ஒரு மனுஷன் வாழறதுங்கிறது நிஜமா கஷ்டமா இருக்கு. லோகத்துல பார்த்தேன்னா இதுதான் இருக்க எல்லா நமக்கு தெரியலையே. நான் ஊனி கவனிச்சுடையானால் ஜனங்கள் இப்படித்தான் பழகிட்டு இருக்க. ஒன் அப் மேன்ஷிப், உங்களை விட நான் மேல இருக்கணும் இந்த ஐடியால தான் இருந்துட்டு இருக்கா. எதுவுமே எந்த துறையிலையும் இருந்துட்டு இருக்க. அப்ப என்ன விவகாரம், இது இருக்கிறதுனால்தான் மனுஷனுக்கு கஷ்டமா இருக்கு, இவைகள் இல்லாத இடமா அது, அதனால ஆனந்தமா இருக்க. இப்ப விவகாரம் என்ன, அவாவா அவா காரியம் பார்த்துட்டு இருக்க, அவாவா செல்ஃப் கண்டெய்ன் செல்ஃப் கண்டெய்ன்ட் ஆனந்தமா ஏதோ ஜென்மாவா அடைஞ்சாச்சு. அந்த பரமேஸ்வரனுடைய தர்சனம் நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம் பரமேஸ்வரோட ஆனந்தமாக பார்த்து கொண்டே இருப்போம். அந்த நிலையில இருந்துட்டு ஆடிட்டு இருக்காக்கு மகள கணா நாம் கேளீவி மத கல மகோட்ச ககுதி. அதுக்கு மேல அந்த பரமேஸ்வரன் எப்படி இருந்துட்டு இருக்க, மத கல மகோட்ச கொழுத்து விளங்கி கொடுக்கக்கூடியதான பெரிய காளைக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த பரமேஸ்வரன் ஏன் சார் காளையில உட்கார வச்சாள், வேற எதுல உட்காரப்பட? அவருக்கு மட்டும் வாகனம் என்ன? இந்த வாகனத்தை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும். வாகனம் அந்த தெய்வத்தினுடைய ஒரு தர்மத்தை சொல்றது. இந்த பரமேஸ்வரன் எப்படின்னு அவருக்கு மோட்சமானது கொடுக்கணும் ஆசை எல்லோருக்கும். எல்லோருக்கும், ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் வயசானவரா இருக்கட்டும், எல்லோருக்கும் மோட்சத்தை கொடுக்கணும், சுவாத்மானந்தத்தை கொடுக்கணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ளவரவர். அந்த உயர்ந்ததான ஒரு நிலையை அடையணுமே ஏன்னா அதற்கு வழி என்ன, சும்மா கொடுத்துடுறதில்லை, அவாவா அதை சம்பாதிச்சு அடையணும். அதுக்குன்னா அதுக்கு ஒரு நாலு வழி சொல்லியிருக்க. தர்ம அர்த்த காமோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு. அந்த மோட்சம்னு இருக்குன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. உலகத்தில் போய் கேட்டு பாருங்க, ஏதாவது மோட்சம்னு என்னன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது வாழ்க்கை. விடுதலை மரணம் இப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல தான் அவ சொல்லிட்டு இருக்க. ஆனா மோட்சம்ங்கிற ஒரு பதார்த்தம் இனிமேல சரீரம் இல்லாத ஆனந்த நிலை என்கிறது தெரியல. அப்ப அண்ண தெரிஞ்சவளுக்கும் ஓரளவுக்கு நாலு பேர்கிட்ட கேட்ட மோட்சம்னா இப்படி ஒரு நிலை இருக்கு, நாம் எப்படி முழிச்சுட்டு ஒரு நிலை இருக்கமோ, சொப்ன நிலைன்னு ஒன்று இருக்குமோ, துருன்னு ஒரு நிலை இருக்குமோ, இதே போல மோட்சம்னு ஒரு நிலை இருக்கப்பா அப்படின்னு தெரிஞ்சின்றவா சாஸ்வதமான மறுபடியும் எப்பொழுதுமே எந்த காலமே சமயத்திலும் துன்பமே வராததான நிலை என்று அறிந்தவர்கள் கூட அது எப்படி அடையிறதுன்னு தெரியல அவனுக்கு. இது இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருக்க, அது எப்படி அடையிறது? அதுக்கு ஏதாவது வழி உண்டோ? நிறைய காசு கொடுத்தா அது வந்துருமோ, இல்லை சிரமப்பட்டா வருமோ, தெரியலையே. ஒலிம்ப்ஸ் தான் காலம் பிறந்து ராக வரைக்கும் எத்தனை வருஷங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கா, அதுல போய் பந்தயத்தில் ஜெயிக்கணும்ட்டு. அது மாதிரி மோட்சத்துக்கு ஏதாவது பந்தயம் இருக்கா, இருந்ததுன்னா எல்லாரும் ட்ரை பண்ணுவா, அதுவும் இல்லையே. இதுக்கு என்ன வழி அப்படின்னு வேதங்களை பார்த்து இளையனால் வேதங்கள் என்ன சொல்றது, இதுக்கு முதல் படியிட்டு தர்மம் அப்ப சதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயவ, அவளுக்குன்னு கொடுக்கப்பட்டதான சில தர்மங்களை பண்ணிக்கொண்டே இருக்கணும், கர்மாக்களை பண்ணணும். கர்மாக்களை பண்ணிட்டே இருந்தானா கர்மா பண்ணாததான நிலையை நம்ம அடைவோம். கர்மா எப்படி விடுறதுன்னு இருந்தானே விடுறதுக்கு, முதல்லருந்தே பண்ணவே இல்லை, எதை விடுறது இல்லை. அப்ப விவகாரம் என்ன, ஆக்சுவலா கர்மாக்களை பண்ணி பண்ணி பிறகு கர்மாவை பண்ணினதான அந்த நிலையை அதுக்கப்புறம் கர்மா தானா இருந்துட்டு போகணும், அப்படிப்பட்டதான நிலை வரணும், அதுக்காக ஸ்வதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும். இதான் முதல்ல அடையிறது, அவருடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு முதல் படிகிட்டு என்ன, வேதோ நித்தியம் அதியதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம். வேதங்கள்ல சொல்லியிருக்கக்கூடியதான கர்மாவை நன்றாக ஸ்ரத்தையுடன் அனுஷ்டானம் பண்ணணும். அவளுக்கு எந்த கர்மா விதிச்சிருக்கோ அது எல்லா கர்மாவும் ஒரே மாதிரி தான், ஒரு கர்மா வசதி ஒரு கர்மா தாழ்த்தின்னு கிடையாது. யஜ்யாகங்கள் தான் வசதி, பரிபாலனம் பண்றதோ அல்லது பிசினஸ் பண்றதோ தப்புன்னு யாருமே சொல்லல, ஆனா அவளுக்கு அண்ணன் கர்ம கிருஷிகோ நிஜவா நிஜம் கர்ம ஸ்வபாவஜம். பசுக்களை பார்த்துட்டே இருக்கார், காப்பாத்துட்டு இருக்கார், அந்த வைசியனுக்கு உயர்ந்ததான ஒரு தர்மம், அதை பண்ணிட்டே இருந்தாலே அவன் மேல் நிலைக்கு போகல. பகவான் அடையிறதுக்கு பல வழிகள் உண்டு. சமையல் பண்றவா ரொம்ப நன்னா சமைச்சு அது பகவானுக்காக சமைச்சுன்றது அவளுக்கு மோட்சம்னு சொல்லுது. சதுஷ்டி கலா ராத்யா சதுஷ்டி கலா மயி, ஒரு டிராயிங் போடுறான், ஒரு டான்ஸ் ஆடுறான், ஒரு பாட்டு பாடுறான், நாதோபாசனம். ஆனா என்ன, யாருக்கு எது விதிச்சிருக்கோ அதை அவர்கள் சின்சியரா பண்ணினா பகவான அடையலாம். அதனால இதுதான் ரைட்டு அதுதான் ரைட்டுன்னு சொல்லல, ஒன்னு வசதி ஒன்னு தாழ்த்தின்னு சொல்லவே இல்லை. அவளுக்கு எந்த தர்மம் விதிச்சிருக்கோ அந்த தர்மத்தை எடுத்துட்டு அவ அதை ஒழுங்கா பண்ணினானால் ஈஸ்வர அர்ப்பண புத்தியா பகவான் இதனால திருப்தியை அடையட்டும் எனக்கூடியதான எண்ணத்தில் அவன் பண்ணி கொண்டே இருந்தால் சில வருஷத்துக்கு என்ன ஆறுது, அவனுடைய மனசு சுத்தமாகுது. மனசு சுத்தமாச்சுன்னு எப்படி எனக்கு தெரியும், ஏதாவது மனுஷன் வெளுப்பாயிடும் கருப்பா இருக்கிறாளோ வெளுப்பாயிடுவாளோ அப்படி இல்லை. மனசு சுத்தமாச்சுங்கிறதுக்கு அடையாளம் ரெண்டு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. என்னது, இவனுடைய மனசானது பகவானிடத்துல தானா திரும்புகிறது, எப்பொழுதுமே நல்ல வழியிலேயே இருக்கணும்னு பகவத் பக்தியானது உண்டாகிறது, அது ஒரு பாசிட்டிவ் சைட். அதை விட இன்னொரு பாசிட்டிவ் சைட் என்ன, வேதாந்தங்கள்ல இவனுக்கு சுவைக்கிறது. அது வரைக்கும் வேதாந்தம் சொன்னா அது என்னமோ தலைங்கிறோம், வேதாந்தம் நான் ஒன்றும் பிடிக்கலையே புரியலையே, நான் இவன் அது கீதையை கேட்கணும் உபநிஷத்துகளை கேட்கணும்னு இவனுக்கு மனசு வந்து அதுல ரமிக்க தொடங்கிச்சுன்னா என்ன அர்த்தம், அதுவே சித்த சுத்தி ஏற்பட்டதுன்னு அர்த்தமா. அந்த சித்த சுத்தியான சங்கம் தியக்வா ஆத்மசுத்தையே, கர்மாக்களை அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஆத்மசுத்தியே சித்த சுத்திக்காக மனுஷன் பண்றான். பண்ணினவாளுக்கு என்ன, அவளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பகவான் இடத்துல மனசு பதில், மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசிவம் அப்படின்னு அந்த பகவானையே அடையக்கூடியதான நிலைக்கு வருது. அது அடுத்ததான நிலை கர்மயோகமானது தியான யோகத்துக்கு வழி கொடுக்கிறது. அந்த தியான யோகமானது ஆத்ம ஞான யோகத்துக்கு தானியா வழி, ராஜ வித்யா ராஜகுக்கியம் பவித்ரமிதம் உத்தமம் அப்படின்னு ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டியதான நிலைக்கு வழியை கொடுக்கிறது. இப்படி அது வந்ததேயானால் சவண மன நித்தியாசனங்கள் அதை பத்தி கேட்டுக்கொண்டே நம்ம இருந்தோமையானால் நம் அறியாமனே மனசு அதுக்குள்ள தானா மூழ்கி போறது. மனசை தெரிஞ்சுன்னு ஒரு இடத்துல நிற்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா மனசு நீங்க அதை கண்ட்ரோல் பண்றேன்னு நீங்க நினைச்சலையானால் அது உங்களை ஏமாத்திட்டு போகணும்னு நினைக்கிறது. அதனுடைய சுவாவம் அப்படி தானா விட்டு விட்டுலையானால் அது அது வேற வழி இல்லாமல் இங்க போய் லயிக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு லயமானது நிலை எப்பொழுது உங்களுக்கு ஏற்படுமோ அப்பொழுது அபரோட்ச சாட்சாத்காரம் வருகிறது. இப்ப இது என்ன பண்ணினோம், முதல்ல தர்மம், தர்மம் தான் முதல். அதனாலதான் நம்ம நாட்டுல வயசாயிடுதுன்னா அவளுக்கு உபநயனம் பண்ணுங்க, காயத்ரி மந்திரத்தை சொல்லி கொடுங்க, ஸ்திரீகளுக்கு இதே போல பாட்டு சொல்லி கொடுங்க, அத பாடிண்டே மனசு தன்மயமா ஆயிடுவான் அப்படின்னா வழி சொல்லியிருக்க நம்ம ஊர்ல. அப்படி இருக்கிறதுனால அது என்ன ஆயிடுதுன்னு, அந்த தர்மம் தான் அறம் தான் மனிதனை உயர்ந்ததான மோட்சம் எனக்கூடியதான நிலைக்கு அழைத்து செல்லும் முதல் வழி. அதனாலதான் நாலுஷார்த்தங்கள்னு சொல்லி அறம் பொருள் இன்பம் வீடுனும். பொருளையோ இன்பையோ இன்பத்தையோ அடையப்படாதுன்னு நாங்க சொல்லவே இல்லை. எல்லோருமே சன்னியாசி ஆகணும்னு யாராவது சொன்னாலா பொருளை சம்பாதிக்கப்படாதுன்னு சொன்னமா, உலகத்தை அனுபவிக்கப்படாதுன்னு சொன்னமா, அனுபவிங்க. ஆனா அதுவே வசத்தின்னு அங்கே நின்றுடாதிக்கோ. காசு சம்பாதிக்கலாம், பொருளை அனுபவிக்கலாம், ஆனா எல்லாமும் பகவான் நமக்கு போட்டதான பேர் நினைச்சுண்ட அவனை அறிவதற்காக முயற்சி பண்ணி கொண்டே இருந்தோம். இத சொல்றதுக்காகத்தான் இந்த தர்மம் எனக்கூடியதான் முதல் புருஷார்த்தம், பிறந்த புருஷார்த்தம். இத புடிச்சவன் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு போய் சேர்றான்னு சொல்றதுக்காகத்தான் அந்த தர்ம வடிவமான ஒரு காளைய அவருக்கு வாகனமா சொல்லியிருக்கு. இந்த காளைங்கிறது தர்மஸ்வரூபம். அதே போலயே மகாவிஷ்ணுவுக்கு கருட வாகனம்னு சொல்ற பார்த்தால அதுவும் தர்மஸ்வரூபம். அதனால்தான் ரிஷப வாகனம் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப இஷ்டம், கருட வாகனம் மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப வசதி. கோவில்ல பார்த்தாலயானா கருட வாகனம் கருட சேவைன்னு சொன்ன பார்த்தா அணுகியிருக்க சக்க கும்பல் எல்லாரும் வந்து பரமேஸ்வரனை மகாவிஷ்ணுவை பார்க்கணும்னு நினைக்கிறார். அதே போல ரிஷப வாகனம்னு சொன்னா பரமேஸ்வரனை பார்க்கணும் எனக்கூடியதான எண்ணம் வரத்துக்கு காரணம் இது என்னன்னா, தர்மத்துக்கு மேல அவர் இருந்துட்டு இருக்க, உங்களை தர்ம வழியில நல்ல வழியில உங்களை செலுத்துற. எப்பொழுது அந்த பரமேஸ்வரனை ரிஷப வாகனத்துல நீங்க பார்த்தேலையானால் என்ன, அவங்க நம்ம மனசானது இங்கும் அங்கும் அலையாமல் தர்ம மார்க்கத்திலேயே வந்து நிற்குமா.